SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
தமிழக அரசியல் களம் குறித்த விவாதம் பரிமாற்றம் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் கலந்து தங்களது கருத்துக்களை முன்வைப்பவர்கள் லோகதாசன், காயத்ரி மற்றும் முத்து ஆகியோர். வணக்கம் லோகதாசன், காயத்ரி, முத்து.
வணக்கம்.
வணக்கம்.
தமிழக சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவர் பெரும்பான்மையுடன் இருக்கின்றார் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். உங்க கருத்து என்ன லோகதாசன், சொல்லுங்களேன்.
என்னுடைய கருத்து வந்து, நான் நிறைய நாளாக இந்த தமிழ்நாடு அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை வந்து நேற்று அறிவித்தது வந்து அது சரியான ஒரு செயல் தான் நினைக்கிறேன். என்ன ஒரு நிம்மதியான ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்குது.
லோகதாசன், அதை எதிர்கட்சிகளை எல்லாம் வெளியில் அனுப்பிட்டு ஆளுங்கட்சி ஆட்களை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி பழனிசாமி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்றது எப்படி சரி?
இல்லை, எதிர்கட்சிகளை வெளியில் அனுப்புறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவர்கள் வந்து அடாவடித்தனமாகவும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் சபாநாயகர் சட்டையை கிழித்து இப்படி செய்கிறது வந்து மிகவும் அநாகரிகமான செயல்பாடு.
ஆனால் ஸ்டாலின் சட்டையை தான் கிழிச்சிருக்காங்களா இல்லையா?
இல்லை, அவட்ட சட்டை கிழிக்கல. அவட்ட சட்டையை வந்து கடைசியாக அந்த அந்த காவல் அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அவரை தூக்கி கொண்டு போகும்போது பார்த்தா அவர்கிட்ட சட்டையை, அவருடைய கண்ணாடி, அவருடைய பேனை எல்லாமே இருக்குது. அவரை கொண்டு வெளியில போட்ட அப்புறம்தான் சட்டை கிழிஞ்ச ஒரு காட்சியை காட்டுறாங்க.
காயத்ரி, உங்களுக்கு எப்படிப்படுது?
அந்த சட்டை கிழிஞ்சிருந்தா பாருங்க, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்தா கண்ணா பின்னு கிழிஞ்சிருக்கணும். அவரோட பாக்கெட் வந்து கரெக்டா சைட்ல தையல் பிரிச்ச மாதிரி ஒரு டானா வட்டத்துல கிழிஞ்சிருக்கு. தலைமுடி எல்லாம் ஒன்னும் கலையில, அவர் வேஷ்டி எல்லாம் ஒன்னும் கழியில, இடுப்புல கட்டின வேஷ்டி கிழிச்ச மாதிரி, அப்படியே கட்டினது கட்டின மாதிரி இருக்கு.
முதல்ல என்ன விஷயம் பாக்கணும்னா, எடப்பாடி சட்டசபை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கிறது இல்ல, சபையில பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் அவரோட சபாநாயகர் வந்து அது ரகசிய வாக்கெடுப்பு வேணுமா வேணாமா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரம் முழுசா வந்து சபாநாயகருக்கு இருக்குது. இப்ப இதுல வந்து திமுக காரங்க வந்து அது ஒரு திட்டமிட்டு இந்த சபை நடவடிக்கையை வந்து முதல்ல வந்து ஸ்தம்பிக்க வச்சு வேற விதமா அதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவோட வந்துட்டதா தான் எனக்கு.
அவருங்க ரகசிய வாக்கெடுப்பு நடத்த கேட்டதை வந்து நீங்க முடியாதுன்னு சொல்றது வந்து எந்த வகையில ஜனநாயக மாண்பு பண்பு?
ஜனநாயகம் இல்லையே இப்ப. அதாவது கடந்த இது வரைக்கும் நடந்த சபைகளை பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வாக்கெடுப்பு வந்து ரகசிய வாக்கெடுப்பு நடந்தது இல்லையே. இப்ப போன முறை நடந்தது, கடந்த ஜானகி ஜெயலலிதா அனுப்பிருந்தப்ப நடந்தது, இப்படி பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரகசிய வாக்கெடுப்பு நடந்ததுக்கான முன் உதாரணமும் இல்லையே. அப்படியே ரகசிய வாக்கெடுப்பு தேவையா தேவையில்லையான்றது சபாநாயகர் வந்து முடிவு செய்யலாம் தானே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ரகசிய வாக்கெடுப்பு தான் வேணும்னு அவங்க வந்து
ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு முன் வச்ச கோரிக்கைக்கான முக்கிய காரணம் என்னன்னா, எதுக்காக 122 எம்எல்ஏவும் கொண்டு போய் கூவத்தூர்ல அடைச்சு வச்சு
அவங்களை? இதுக்கும் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கும் வந்து பல முன்னுதாரணம் இருக்குது. அதாவது அவங்க அவங்க எம்எல்ஏக்களை வந்து ஒரு ஒரு இடத்துல வைத்திருப்பதோ இல்ல வந்து ஒரு ஓட்டெடுப்பு நடக்கும்போது கவர்னர் முன் அணிவகுப்பு செய்வதோ இதெல்லாம் நடைமுறையில இருக்கிற விஷயங்கள் தான். அதுல ஒண்ணும் பெரிய தவறான விஷயம்
உறுப்பினர்களுக்கு இருக்கும்.
இலகுவான
ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் உண்டு. இதை வந்து இவங்க கூவத்தூர்ல விற்காட்டி இன்னொரு ஆள் கொண்டே கூவத்தூர்ல வைக்க போறாங்க, இன்னொரு இடத்துல கொண்டே வைக்க தான் போறாங்க.
நம்ம எப்படி பாக்கணும்னா, கூவத்தூர்ல சிறைப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விட, வசதிக்காக எல்லாரும் ஒரே இடத்துல தங்க வைக்கணும்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா, அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னே இதே
வசதிக்காக அவங்களுக்கு அங்க என்ன அப்படி வசதி செஞ்சு கொடுத்து,
இப்ப இப்ப நாளைக்கு அப்ப அவங்க அவங்க இருந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. கவர்னர் ஒரு முடிவெடுக்காத முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாரு, கவர்னர் யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாரு, கவர்னர் திடீர்னு 4 மணிக்கு எம்எல்ஏவெல்லாம் கூட்டிட்டு வரணும், எல்லாரையும் ஒருத்தரா போய் ஒரு ஒரு தொகுதியில இருந்து வர வைக்க முடியாது, அவங்க எல்லாம் சென்னைக்கு வரணும், அவங்க எல்லாம் சென்னைக்கு வந்தா ஒரே இடத்துல இருக்கணும்.
தங்கி இருந்தாங்க அந்த பொதுவா பொது இடத்துல தங்கி இருந்தவங்க எதுக்காக ஒரு பிரஸ் மீட்டும் வெளியில வந்து தைரியமா கொடுக்கல, எதுக்காக யாரும் தனியா வந்து யாரும் பொதுமக்கள்
இல்ல, அவங்க அவங்க எங்க விருப்பத்துல
ஏன் சந்திச்சு கருத்து கேட்கல
ஒரு இயக்கத்தின் கட்டுப்பாட்டில அந்த இயக்கத்தின் சார்பில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றா அந்த இயக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருக்க வேணும், அந்த இயக்கம் சொல்றதான் செய்ய வேணும். அவங்கள கொண்டு அவங்க தனிப்பட்ட கருத்து அங்க ஒன்றும் இல்லை, அதிமுகக்கான கருத்து தான் அந்த அந்த எம்எல்ஏக்கள கருத்தா இருக்க வேணும். அப்படி இல்லையான்னு சொன்னா அவங்க எடுத்த பதவியையும் அடுத்த வென்ற தேர்தல் தேர்தலில் வந்து எம்எல்ஏ வந்ததையும் ரிசைன் பண்ணிட்டு போய் நின்று அவங்க தங்கள் சொந்த கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இது சர்வசாதாரண ஒரு மிக மிக இலகுவான ஒரு
எல்லாத்துக்கு மேல பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்க சுதந்திரமா தான் இருக்கிறோம் நிறைய எம்எல்ஏக்கள் வந்து சொன்னாங்களே,
செயல்பட போகுது அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருங்க கேக்குறாங்க, அதுல ஒரு தவறு
பண்ணிட்டு
வெளியில வந்து மக்களோட தொடர்பு கொள்ளணும், மக்களோட கம்யூனிகேட்
பண்ணணும். போன வாரத்துல ரெண்டு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் அந்த
மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க, என்ன ஐயா நீங்க முட்டையில மயிர்படுங்கிற மாதிரி இருக்கு, ரெண்டு பேர் வந்தது ஒரு பெரிய விஷயமா, எத்தனை பேர் இருக்கிறான், 122 பேர் இருக்கிறான் உள்ளுக்கு.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழக அரசியல் களம் குறித்து விவாதித்துக் கொண்டுள்ளோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் காயத்ரி, லோகதாசன் மற்றும் முத்து. இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்தளவில் அவர் திமுகவோட இணைந்து அதிமுக அரசை வந்து கவிழ்க்க பார்க்குறாரு அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
அதாவது இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மிங்க, அப்போ அவருக்கு எதிர்கட்சியோட சேர்ந்தா இந்த அதிமுக சசிகலா தலைமையிலான அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படின்னா அவர் திமுக கூட அபிஷியலா அவங்க சேரல, ஆனா இன்டைரக்டா அவங்க சப்போர்ட்டா கேட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன்.
முதல்ல ஓபிஎஸ் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து முரண்பாடான கருத்துக்கள். முதல் கருத்து அவர் சொல்றது வந்து என்ன வற்புறுத்தி ராஜினாமா செய்ய வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தே வந்து ரெண்டு விஷயம் அதுலயும் பாக்கணும். முதல்ல ஒரு மாநில முதலமைச்சரா இருக்கிறவர் வந்து இப்ப அவ்வளவு ஒரு போலீஸ் பாதுகாப்போட இருக்கக்கூடியவரு உள்ள நான் கையெழுத்து போட மாட்டேன்னு வெளியே சொல்லிட்டு வர்றதுக்கான எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தது, சரி அதை விடுங்க. இப்ப அவர் வற்புறுத்தி கையெழுத்து போட்டு வந்தாவே உண்மையில் வற்புறுத்தி கையெழுத்து போடுவற்றவராக இருந்தால் உடனே வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சு என்ன இந்த மாதிரி வற்புறுத்தி கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஒரு 48 மணி நேரம் எடுத்துக்க வேண்டிய வேலை இல்ல. நம்பர் ஒன்,
இப்ப ஓபிஎஸ் வந்து பல வருஷமா வந்து அதிமுக வந்து ரொம்ப உண்மையான அம்மாவுக்கு ரொம்ப உண்மையான விசுவாசியா இருந்திருக்காருங்க, தொண்டர்கள் எல்லாமே அந்த கட்சியோட கொள்கைக்கு உட்படுத்தப்பட்டவங்க கட்டுப்பட்டவங்கன்னு சொல்றீங்க, அந்த கட்டுப்பாட்டுல ஒரு 2 நாள் இருந்திருக்கலாம் இல்லையா, அதுக்கப்புறம்
அதே கட்டுப்பாட்டுல ஒத்துக்கொண்டு 3 மீதி நாளும் இருந்திருக்கலாமே. இப்ப 48 மணி நேரத்துல என்ன பெரிய மாற்றம் வந்து அவர் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறாரு?
தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறாருங்கறத விட சசிகலா பிடியில இருந்து தமிழகத்தை காப்பாத்த நினைக்கிறாரு நினைக்கலாம் இல்லீங்களா?
இதே சசிகலா காலில் முதல்ல உழுந்தவரும் பன்னீர்செல்வம்ன்றதுதான் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது.
ஜெயலலிதா
பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் மத்தியில அதிக செல்வாக்கு இருக்கு இல்லையா?
இல்ல இல்ல இல்ல, அதாவது வந்து இப்ப அது வந்து அது ஒரு ஒரு ஊடகங்களும் வந்து வலைத்தளம் மூலமாவும் எல்லாம் அவங்களா ஒரு ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதுதான். பெரிய செல்வாக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நானு அவர் வந்து இப்ப எல்லாரும் வந்து இப்ப சசிகலாவுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு வில்லன் எப்படி ஹீரோ ஆக முடியாதோ அந்த மாதிரி ஒரு வில்லனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்க நல்லவங்கன்றதுக்கு நான் சொல்லல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஊழல் வழக்குகள்ல பாத்தீங்கன்னா முதல் குற்றவாளியே ஜெயலலிதா தான். அந்த ஜெயலலிதாவை பதவி விலகிறதுக்கோ இல்ல அந்த ஜெயலலிதா தமிழக அரசை ஏற்று நடத்துவதற்கோ பிரச்சனை இல்லாத மக்கள் அந்த சசிகலா மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது.
ஜெயலலிதா ஊழல்வாதியாக இருந்தானு வச்சுக்கோ, வச்சுக்கானல ஊழல்வாதி தான். அப்ப வந்து அவங்க தோழியா இருக்கிற இந்த சசிகலா எப்படி முதலமைச்சர் ஆகலாம், எப்படி இந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆகலாம்?
இது வந்து சசிகலா வந்து இத சசிகலா ஒரு இறை என்று தான் சொல்லுவாங்க. பழிவாங்க அந்த அந்த ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கம்பெனில இருக்கிற
டாக்குமெண்ட்ஸ்
என்னண்டா, ஒரு கம்பெனில நான் இலங்கையில வேலை செய்ய வந்து கம்பெனில வேலை செய்ய என்னுடைய எம்டிய வந்து செக் பண்றாங்க. என்னண்டா அவர் அவர் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சைன் பண்ணி இருக்கிறாரு. அந்த கம்பெனியோட பாதுகாப்பு கருதி ஒரு வடிமையில இருந்து ஒரு வீடியோ கிளப் வச்சிருந்த ஒரு பெண் வந்து இப்படி ஒரு முதலாளிட்ட வேலைக்கு போனா இது மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
சசிகலா வந்து பலியாடுதான் அவங்க ஜெயலலிதாவோட செய்கைக்கு எல்லாமே அவங்க உடன் போயிருக்கிறது அவங்க அறியாம பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க.
இல்ல ஒரு 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 முதலாளியின் விக்டம், ஒரு முதலாளியால் ஆக்கப்பட்ட விக்டம், முதலாளியால் இரையாக்கப்பட்ட ஒரு பெண்.
அப்படி இல்ல, மன்னார்குடி கோஷ்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாஃபியான்னு சொல்லப்படுற அளவுக்கு பெருசா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
நேரடியான பதில் இப்ப அவங்களுக்கு கூட இருந்ததுனால தகுதி இருக்கா அப்படின்னு கேக்குறது வந்து கண்டிப்பா வந்து அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. இப்ப எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட்டணி பத்தி பேசும்போது அவங்க இருந்திருக்கிறாங்க. அதற்கான புகைப்படங்கள் எல்லா இடத்துலயும் வெளியே வந்திருக்கிறது. ஏன்னா முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஜி கே மூப்பனார் வந்து வரும்போது கூட ஜெயலலிதா இருக்கும் போது ஜெயலலிதா மூப்பனார் பெரிய அந்த முடிவு எடுக்கும் போது கூட சசிகலா பக்கத்துல இருந்திருக்கிறாங்க. இப்ப சமீப காலம் வர கூட்டணிக்கு விவகாரங்கள்ல கட்சி கூட்டணி விவகாரங்கள் மற்றும் கட்சியோட கொள்கை விவகாரங்களில் எல்லாம் சசிகலா வந்து தலையிட்டு இருக்கிறாங்க.
அப்படி இல்ல, இப்ப இப்ப ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு பக்கத்துல இருக்க பாதுகாவலர் வந்து 24 மணி நேரம் இருப்பாரு, அதனால அவரு பங்கெடுத்தாரு.
இல்ல பாதுகாவலர்னா ஒரு ஒரு பார்வையாளரா இருப்பது வேறு, ஆனா ஒரு 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 தலைவியின் சார்பா போய் ஒரு இடத்துல பேசி இதைத்தான் எங்க தலைவி நினைக்கிறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்றது வந்து அது ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்.
இந்த முத்து சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அண்ணாத்தினா முனாக்கானாவில இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும், தண்ணீர்செல்வத்துக்கு தெரியும், மற்ற எல்லாருக்குமே தெரியும் சசிகலான்ற ரோல் என்ன. இதுக்குல கடந்த முறை எலெக்ஷன்ல, கடைசியா நடந்த எலெக்ஷன்ல 2016 நடந்த 2016 நடந்த தேர்தலில் சசிகலா இல்லாட்டிக்கு ஜெயலலிதா வென்றிருக்க முடியாது. சசிகலா மட்டும் இல்ல, சசிகலா
மாஃபியா,
சசிகலா மாஃபியான்னு சொல்ற அவ்வளா பேரும் தான் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா வந்து அவங்கள வந்து வெளியில போட்ட மாதிரி ஒரு நாடகம் ஆடி இருக்கிறா. இத ட்ராமா, நீங்க நான் இப்படி எல்லாம் செய்து என் பேரை காப்பாற்றி நான் எந்த குட்வில்ல மெயின்டைன் பண்ணாதான் நாங்க எலெக்ஷன்ல வெல்லாம், மக்களை பே காட்டலாம், நீங்க எல்லாரும் ஒரு மறைவில இருந்து தொழிற்படுங்கன்னு சொல்லி இத செட்டப் பண்ணிருக்காங்க.
இப்போ ஒண்ணும் இல்ல, திமுக வந்து அவங்க குடும்ப அரசியல் நிறைய பண்ணி நாட்டை நிறைய சுருட்டினாங்க. ஜெயலலிதாவும் சசிகலாவும் தோழி ரூபமா ஒரு அவங்க ஒரு நாடகம் ஆடி இன்னொரு பக்கம் சுருட்டினாங்க.
இல்ல இல்ல, ஜெயலலிதா சுருட்டினாங்க, சசிகலா சுருட்டல, ஜெயலலிதாக்கு பங்கு கிடைச்சிருக்கு. ஜெயலலிதாண்ட வேலைக்கு அவளு காத்து கிடைச்சிருக்கு.
ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ இல்ல இத்தனை வருஷம் அவங்க நிலைச்சு நின்று இருக்கிறதோ கஷ்டம்தான். அதுக்காக அவங்க உயிரோடு இருக்கும் போதே சசிகலாவுக்கோ இல்ல அவங்க குடும்பத்துல சேர்ந்தவங்க யாருக்குமே அரசியல்ல எந்த ஒரு ஒரு பொறுப்பையுமே அவங்க கொடுக்கல. கண்மூடித்தனமா அவங்க திரைக்கு பின்னால வச்சிருந்தாங்கன்றத வச்சு அந்த கும்பல் இல்ல அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய சீரழிவு குடும்பம் நம்ம
தெரிய வேணும்.
தமிழக அரசியல்ல வந்து இனி என்ன நடக்க போகுது?
மிச்சம் இருக்கிற நாடு நாலு வருடங்களும் மிக இந்த அம்மாட ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குறுதினு சொன்னால் இலவசங்கள், அந்த இலவசங்கள் எல்லாத்தையும் கொடுத்து மக்கள் இந்த மேலே வந்து இந்த பிரைன் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதோ பண்ணி கிண்ணி திரும்பவும் வாக்கு எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொள்வாங்க.
இபிஎஸ் வந்தா இன்னும் நாலு வருஷத்துல தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட சுடுகாடு ஆயிடுங்க. அதுதான் உண்மை. ஜனங்க வந்து இதுக்கு மேல இலவசங்களை நம்பாம நேர் புத்தியோட சுயமா யோசிச்சு அவங்க ஓட்டை வந்து விலைக்கு விலை பேசாம ஒழுங்கான கவர்மெண்ட் வந்து தேர்ந்தெடுக்கணுங்க. இந்த நாலு வருஷம் ஆட்சி இபிஎஸ் ஆட்சிங்கிறது அது இபிஎஸ் ஆட்சியா இருக்காது, வி சசிகலாவோட ஆட்சியா தாங்க இருக்கும். இதை வந்து வன்மையா தமிழக மக்கள் சார்பா நானும் கண்டிக்கிறேன்.
நாலரை வருஷம் இருக்கிற ஆட்சி வந்து எப்போதும் போல நடக்கும். பொதுமக்கள் நினைக்கிற மாதிரி இது பெரிய தமிழ்நாட்டுக்கு பெரிய பூகம்பத்தை ஒண்ணு வர வைக்க போறது கிடையாது. இவ்வளவு நாள்ல பின்னணியில இருந்து திரைமறைவுல இருந்து இயக்குனவங்க இன்னைக்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கதான் இயக்குறாங்கன்றது ஒரே மாற்றத்தை தவிர, இதே பன்னீர்செல்வம் இதே எடப்பாடி இவங்க எல்லாரும் சசிகலா சொல்வதை கேட்டுதான் இவ்வளவு நாட்களும் கடந்த முறையும் ஆட்சி செய்தாங்க, இந்த முறையும் ஆட்சி செய்யறாங்க. இது இப்ப மக்களுக்கு இது மக்களுக்கு இப்ப வெளிப்படையா தெரிய வந்திருக்கிறது என்பதுதான் இது உண்மையான நிலை. அதனால இந்த நாலரை வருஷத்துல வந்து பெருசா திடீரென்று ஊழல் அதிகரிக்க போகுது, திடீரென்று எல்லாம் கொள்ளடிக்க போறாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு பிரமை எல்லாரும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இரண்டாவது, இப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் அணியினர் வந்து தங்களுக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க வந்து சட்ட ரீதியா வந்து ரேட்டைகளை முடக்கவோ இல்ல அவங்க இந்த பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லாது அப்படின்ற ரீதியில வந்து மத்திய அரசின் துணையோட பாரதிய ஜனதா ஆட்சியின் துணையோட அவங்க நீதித்துறைய தட்டி இருக்கிறாங்க. அது மூலயமா வர நடவடிக்கைகளை பொறுத்துதான் என்ன மாறப்போகுதுன்னு தெரியும்.
சரி, மிக நன்றி லோகதாசன், காயத்ரி, முத்து, உங்க மூவருக்கும் மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.